أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய இந்த ஐகேகே வகுப்பிலே நாம் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறும். சென்ற வகுப்புகளிலே நாம் சூரத்து நபாவினுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துன் நாசிஆத்தினுடைய ஆரம்ப 14 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். சூரத்துன் நாசிஆத் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். 79வது அத்தியாயமாக இது அல் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. மொத்த வசனங்கள் 46. முதலாவது வசனம் வன்னாசிஆதி கர்கா, அதாவது பலமாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக. வன்னாசிஆதி கர்கா, பலமாக கைப்பற்றக்கூடியவர்கள் மீது சத்தியமாக. இரண்டாவது வசனம் வன்னாஷிதாதி நஷ்தா, எளிதாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக. நஸ்அ என்றால் ஒன்றை பிடுங்கி எடுப்பது. அல்லாஹு தஆலா இங்கே உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த ஆரம்ப இரண்டு வசனங்களிலும் இரண்டு நிலையான அல்லது இரண்டு முறையாக உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன. ஒன்று பலமாக உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன, இன்னும் ஒன்று மென்மையாக எளிதாக உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன. இந்த பணியிலே ஈடுபடக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே الله تعالى والنازعات غرقا والناشطات نشطا என்று குறிப்பிடுவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸில் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதாவது ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மக்பராவுக்கு கபிரிஸ்தானுக்கு செல்கிறார்கள். அந்த அன்சாரி தோழருக்காக வேண்டி கபர் தோண்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்திலே ஒரு வகையான பதட்டமும் பீதியும் இருந்தது. கையிலே ஒரு குச்சியை வைத்திருந்தார்கள். அதனால் நிலத்திலே கீறி கொண்டிருந்தார்கள். திடீரென மேலே பார்ப்பார்கள், பிறகு கீழே அதை கொண்டு கீறுவார்கள். இப்படி செய்து கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தஅவது மின் அதாபில் கபர் அல்லது இஸ்தஈது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் என்று மூன்று முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலையை அவன் அடையும் போது வெண்மையான முகத்தையுடைய சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கக்கூடிய சில மலக்குகள் அந்த மனிதனிடத்திலே இறங்கி வருவார்கள். சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வருகிற ஒரு கபனை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அதே போன்று சுவர்க்கத்திலிருந்து ஒரு நறுமணத்தையும் அவருக்காக வேண்டி கொண்டு வந்திருப்பார்கள். இந்த மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்திருக்கும் போது மலக்குல் மௌத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, பரிசுத்தமான ஆன்மாவே, பரிசுத்தமான உயிரே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வர்துவான், அல்லாஹுடைய பாவமன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். ஃபதஹ்ருஜு, அந்த உயிர் வெளியே வரும். தசீலு கமா தசீலுல் கத்ரது மின் ஃபிஸிகா, அதாவது தண்ணீர் எடுக்கிற அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எப்படி மென்மையாக வெளியே வரும், அந்த வாயினால் தண்ணீர் எப்படி வெளியே வருமோ அதே போன்று மென்மையாக இவனுடைய உயிர் அவனுடைய உடம்பிலிருந்து வெளியே வரும். உடனே அதை எடுத்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த கஃபனிலே அவர் வைத்து அதை தூக்கிச் செல்லுவார். எல்லா மலக்குகளும் அந்த ஜனாசாவை பின்துயர்ந்து செல்வார்கள். வானத்தில் இருக்கிற மலக்குகள் கேட்பார்கள், அதாவது இடையில் ஆகாயத்தில் இருக்கிற மலக்குகள் கேட்பார்கள், யாருடைய உயிரை கொண்டு வருகிறீர்கள், நறுமணம் வீசுகிறது என்று சொல்லும்போது இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறோம் என்று அந்த மலக்குகள் சொல்வார்கள். அப்போது அந்த மலக்குகளும் சேர்ந்து இந்த உயிரை பின்துயர்ந்து செல்லுவார்கள். வானத்திற்கு செல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய அடியானை நான் பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாக சொல்லியிருக்கிறேன், எனவே அவருடைய உயிரை பூமிக்கே கொண்டு செல்லுங்கள். இப்போ உயிர் பூமிக்கு கொண்டு வரப்படும். கபரிலே அவருடைய உடல் இருக்கும், அந்த உடலுக்கு உயிர் வந்து கொடுக்கப்படும். இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து மன் ரப்புக மா தீனுக மா ஹாதர் ரஜுலுல் லதீ புஇத ஃபீக், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார் என்ற அந்த மூன்று கேள்விகளையும் மலக்குகள் கேட்பார்கள். முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் கேட்பார்கள். அந்த மனிதன் ஒவ்வொன்றுக்கும் ரப்பி அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், அனுப்பப்பட்ட மனிதர் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்று பதில் சொல்லுவான். அதே போன்று குர்ஆனை பற்றி கேள்வி கேட்கும் போது அவன், குர்ஆனை நான் ஓதினேன், குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை படித்தேன், அதன்படி அமல் செய்தேன் என்று சொல்லும்போது அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும். சுவர்க்கத்திலிருந்து அவனுக்கு ஒரு வாசல் திறந்து காட்டப்படும். இந்த மனிதன் உடனே சொல்லுவான், ரப்பி அகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை இப்போதே உண்டாக்கிவிடு என்று சொல்லும்போது அவனுக்கு சொல்லப்படும், நம் கனௌமத்தில் அருஸ், ஒரு புது மணமகன் உறங்குவது போன்று நீ உறங்கிவிடு என்று சொல்லப்படும். அதே போன்று ஒரு பாதியான அடியான், இன்னும் ஒருவாயத்திலே காஃபிரான அடியான். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் வானத்திலிருந்து சில மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுடைய முகங்கள் கறுத்து போயிருக்கும். அவர்களோடு நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கஃபன் இருக்கும். அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் அந்த தோற்றத்தையுடைய மலக்குகள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார். உட்கார்ந்து ஐயத்துஹன் நப்சுல் ஹபீசா, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வகதப், அல்லாஹுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். ஃபதுஃபர்ரஹு ஃபீ ஜஸதிஹி, அது அவனுடைய உடம்பிலிருந்து பிரிக்கப்படும். ஃபயன்தஸிஉஹா கமா யுன்தஸிஉ ஸஃபூத் மின் அஸ்ஸூஃபில் மப்லூல், அதாவது ஈரமாக இருக்கிற கம்பளிக்குள்ளிருந்து ஒரு முடி எப்படி கஷ்டப்பட்டு இழுக்கப்படுமோ அதே போன்று அவனுடைய உடம்பிலிருந்து உயிர் கஷ்டப்பட்டு இழுக்கப்படும். ஃபயஹுதுஹா, அப்படி அந்த உயிரை எடுத்து அவர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கஃபனிலே வைத்து அதை தூக்கிச் செல்லுவார். கூட வந்த மலக்குகளும் செல்லுவார்கள். செல்லும்போது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள், துர்வாடை வீசக்கூடிய ஒரு உயிரை கொண்டு வருகிறீர்களே, யாருடைய உயிர் என்று கேட்கும்போது மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும்போது அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் என்று அந்த மலக்குகள் சாபமிடுவார்கள். வானத்தின் வாசலுக்கு செல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறேன், எனவே பூமிக்கு அவனுடைய உயிரை கொண்டு செல்லுங்கள். கபருக்குள் அவனுடைய உயிர் வந்து கொடுக்கப்படும். இரண்டு மலக்குகள், முன்கர்ண கீரன்ற இரண்டு மலக்குகள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து மன் ரப்புக என்று கேட்பார்கள். அதற்கு அவன் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். அடுத்ததாக மா தீனுக என்று கேட்கப்படும். அதற்கும் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லுவான். மூன்றாவதாக மஹாத ரஜுலுல்லதி புஇஸஃபீக், உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார் என்று கேட்கும்போது அதற்கும் தெரியாது தெரியாது என்று கத்துவான். குர்ஆனை பற்றி கேட்கும்போது அதற்கும் அவனால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற நேரத்தில் மலக்குகள் சொல்வார்கள், லா தரைத வலா தலவுத், குர்ஆனை நீ அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை நீ ஓதவும் இல்லை என்று சொல்லி அவனுடைய கபர் நெருக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் இவ்வாறு கோர்த்து காண்பித்து சொல்கிறார்கள், விலா எலும்புகள் இரண்டும் இவ்வாறு கோர்க்கிற அளவுக்கு அவனுடைய கபர் நெருக்கப்படும். அதற்கு பிறகு அந்த மனிதனை நோக்கி ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவர் வருவார். அவரை பார்த்து இந்த மனிதன் கத்துவான், என்னிடம் நெருங்காதே, என்னிடம் வராதே என்று சொல்லுவான். அந்த மனிதர் வருகிற மனிதர் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, நீ என்னை வரவேண்டாம் என்று சொல்கிறாய், நான் தான் உலகத்தில் நீ செய்த மோசமான அமல்களின் மொத்த வடிவம். நீ உலகத்தில் இருக்கும்போது குந்த சரி அன்ஃபி மாசியத்தில்லா, அல்லாஹுக்கு மாறு செய்வதில் வேகமாக இருந்தாய், பத்தி அம்ஃபி தாஅத்தில்லா, அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் மிக தாமதமாக நீ இருந்தாய், உனக்கு அல்லாஹுடைய தண்டனை உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். அதேபோன்று அந்த மனிதன் இந்த காட்சிகளை பார்க்கும்போது சொல்லுவான், ரப்பி லா துகிமிஸ்ஸாஅ, யா அல்லாஹ், மறுமையை உண்டாக்கி விடாதே என்று சொல்லுவான். இந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த தண்டனையை அவன் கபருக்குள்ளிருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்ற அந்த நீண்ட உரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா நல்லடக்கத்தின் போது ஆற்றினார்கள் என்பதை முஸ்னத் அஹ்மது உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் அஹ்காமுல் ஜனாஇஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இந்த ஹதீஸை எல்லா வழிகளிலும் கொண்டு வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனாசா நல்லடக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உருக்கமான ஒரு நீண்ட உரையாக இது இருக்கிறது. இந்த சம்பவத்தை வைத்துத்தான் நிறைய அறிஞர்கள் ஜனாசா நல்லடக்கத்தின் போது உரையாற்றலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் இதை வழக்கமாக ஆக்குவது கூடாது என்கிறார்கள். ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் வழமையாக உபதேசம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் வேறு சில ரிவாயத்துகளில் வருகிறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா நல்லடக்கம் முடிந்ததும் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய சகோதரனுக்கு இப்போது கேள்வி கணக்கு ஆரம்பமாக இருக்கிறது, எனவே அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும் வசலு லஹு தஸ்பீத், இவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். கேள்விகளுக்கு ஒழுங்காக உறுதியான பதிலை கொடுப்பதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு கலைந்து சென்றிருக்கிறார்கள். சில நேரங்களில் எதுவுமே செய்யாமலும் சென்றிருக்கிறார்கள். எனவே ஜனாசா நல்லடக்கத்தின் போது உபதேசம் செய்வதை வளமையாக்கி கொள்வது தவறு என்று ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாதி நஷ்தா என்ற இந்த இரண்டு வசனங்களுக்கு உரிய அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ஒரு நல்லடியானுடைய உயிர் மென்மையாக அவனுடைய உடம்பிலிருந்து பிரிக்கப்படும். அந்த உயிர் பிரிக்கப்படுவது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா அஹு, யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு அடியான இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுடனேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். எனவே அவனுக்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உயிரை கைப்பற்றுகிற போது அவனுடைய நிலை மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பாவியை பொறுத்தவரையில் அல்லது ஒரு காஃபிரை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்ப மாட்டான். எனவே அவனுடைய உயிர் பிரிகிற போது மிக கஷ்டமாகவே அவனிடமிருந்து பிரியும். அல்லாஹு தஆலா குர்ஆனின் இரண்டு இடங்களிலே சொல்கிறான், அதாவது உயிர்கள் கைப்பற்றப்படும் போது அந்த மக்கள் தங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். அதிலே சூரத்துல் முனாஃபிகூனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை இங்கே பிற்படுத்தி விடு, என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி விடு, ஃஅஸ்ஸத்தக நான் நிச்சயமாக தர்மம் செய்து வஅகும் மினஸ் ஸாலிஹீன் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் அவன் ஒரு நொடி முற்படுத்தப்படவ மாட்டான் பிற்படுத்தப்பட மாட்டான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒரு காஃபிருடைய நிலை மிக கஷ்டமானது, உயிர் பலவந்தமாக அவனிடமிருந்து பிரிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இரண்டு வசனங்களும் வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாதி நஷ்தா என்ற இரண்டு வசனங்களும் பன்மையாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பலவந்தமாக கடுமையாக உயிரை கைப்பற்றுகிறவர்கள், மென்மையாக உயிரை கைப்பற்றுகிறார்கள் என்று பன்மையாக குறிப்பிடப்பட்டதில் இருந்து உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பாக்கப்பட்டாலும் அவர்களோடு ஒரு டீம் மலக்குகள் குழு ஒன்று இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதை ஹதீஸ் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம். பிரகாசமான தோற்றத்தையுடைய வெண்மையானவர்களாக ஒரு மலக்குகள் கூட்டம் வருவார்கள், கண்ணு கட்டிய தூரத்தில் உட்காருவார்கள். இப்போ அவர்களும் உயிரை கைப்பற்றுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரியலாம். அதே போன்று காஃபிருடைய அல்லது பாவியுடைய உயிரை கைப்பற்றும் போது பயங்கரமான தோற்றத்தையுடையவர்கள் வருவார்கள் என்பதிலிருந்து அதுவும் ஒரு கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பிரதான பொறுப்பாளர் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், உயிரை கைப்பற்றுவதற்கான பிரதானமான பொறுப்பாளர் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பெயர் இஸ்ராயில் என்று சில புத்தகங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இஸ்ராயிலியாத்தில் உள்ளது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர் என்பது இஸ்ராயிலியாத்தில் உள்ளது. அதாவது இதற்கு சஹீஹான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருவது மலக்குல் மௌத் என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உயிரை கைப்பற்றுகிற மலக்கு இஸ்ராயில் அல்லது இஸ்ராயில் என்று சொல்வது தவறான சிந்தனையாகும். மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்ஸாபிஹாதி சபஹா, வேகமாக நீந்தி செல்லுவோர் மீது சத்தியமாக, வேகமாக நீந்தி செல்லுவோர் மீது சத்தியமாக. இப்போ வேகமாக நீந்தி செல்லக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்களை விட ஜின்கள் வேகமானவர்கள், மனிதர்களை விட ஜின்கள் வேகமானவர்கள். உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஜின்களை கொடுத்திருந்தான், அவர்களுக்கு ஜின்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். அந்த ஜின்களை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் சபா நாட்டு இளவரசியனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவார் என்று. அப்போது அங்கிருந்த ஒரு ஜின் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கண்ணிமைக்கிற நேரத்திற்குள் போய் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ ஜின்கள் எவ்வளவு வேகமானவர்கள் என்பதை இதன் மூலம் புரிய முடிகிறது. மனிதர்களை விட வேகமானவர்கள் ஜின்கள், ஜின்களையும் விட வேகமானவர்கள் மலக்குகள். அதைத்தான் வஸ்ஸாபிஹாதி சபஹா, நீந்தி செல்லக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக. அதே போன்று ஃபஸ்ஸாபிஹாதி சபஹா, முந்தி செல்வோர் மீது சத்தியமாக, முந்தி கொண்டு செல்லக்கூடியவர்கள் மீது சத்தியமாக. ஃபஸ்ஸாபிஹாதி சபஹா, இதுவும் அந்த மலக்குகளுடைய ஒரு தன்மையை குறிக்கிறது. மலக்குகள் நீந்தி செல்லக்கூடியவர்கள், வேகமாக செயற்படக்கூடியவர்கள், முந்தி கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். ஐந்தாவது வசனத்தில் ஃபல் முதப்பிராதி அம்ரா, காரியங்களை நிர்வகிப்போர் மீது சத்தியமாக. ஃபல் முதப்பிராதி அம்ரா, காரியங்களை நிர்வகிப்போர் மீது சத்தியமாக. அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மலக்குகளை பொறுத்தவரையில் ஈமான் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அது. அல்லாஹு தஆலா மலக்குகள் என்ற ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். இந்த மலக்குகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று ஒரு தோற்றத்தை வைத்திருக்கிறான். அதிலே ரசூலுல்லாஹி அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்களை ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்களை படைக்கப்பட்ட தோற்றத்தில் நான் பார்த்தேன், அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள், 600 இறக்கைகள் இருந்தன என்று ரசூலுல்லாஹி அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் மலக்குகளை பொறுத்தவரையில் மலக்குகளை ஈமான் கொள்வது என்பது இரண்டு வகைப்படும், ஈமான் முஜுமல், ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஜுமல் என்றால் சுருக்கமாக மலக்குகள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் செய்வார்கள், அவர்கள் அல்லாஹுக்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள் என்று பொதுவாக அவர்களை ஈமான் கொள்வது. இதில் ஒரு மனிதனுக்கு மலக்குகள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்களா என்று சந்தேகம் வந்தால் அவனுடைய ஈமான் தெளிவற்றது, உறுதியற்றது, அல்லது அவனிடத்தில் ஈமானே இல்லை என்ற நிலைதான் வரும். இப்போ மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உறுதியாக நம்புவது. இன்னும் ஒரு வகையான ஈமான், ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஃபஸ்ஸல் என்றால் விரிவாக மலக்குகள் பற்றி சொல்லப்பட்ட அனைத்தையும் நம்புவது, அதில் நமக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்திலே பைத்துல் மஅமூர் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த பைத்துல் மஅமூருக்குள் ஒவ்வொரு நேரத்திலும் 70,000 மலக்குகள் சென்று தொழுவார்கள், அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். 70,000 மலக்குகள் உள்ளே செல்வார்கள், வெளியே வரமாட்டார்கள். இப்படி டெய்லி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எத்தனை மலக்குகள், அல்லாஹு அலம், மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். அதே போன்று நரகத்தை இழுப்பதற்கென்று அல்லாஹு தஆலா சில மலக்குகளை சாட்டியிருக்கிறான். அவர்களை பற்றி சொல்லும் போது நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் இருக்கின்றன, நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று இழுத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்தத்திஸ் ஸமா, வானம் முணகியது, வஹுக்க லஹ அன் தஇத்த, அது முணகுவதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சுஜூது செய்யக்கூடிய, ஒவ்வொரு சுஜூது செய்கிற அளவுக்குள்ள இடத்திலும் ஒவ்வொரு மலக்கு நின்று சுஜூது செய்து கொண்டு அல்லது ருக்கு செய்து கொண்டிருக்கிறார். வானத்திலே ஒவ்வொரு சுஜூது செய்யக்கூடிய இடத்திலும் ஒரு அளவான இடத்தில் ஒரு மலக்கு நின்று அதன் மீது சுஜூது செய்து கொண்டு அல்லது ருக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். வானம் நிறைய மலக்குகள் இருக்கிறார்கள். இப்போ மலக்குகளின் எண்ணிக்கையை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிவான். அதே போன்று சில பொறுப்புகளை அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார். அந்த பொறுப்புகளை அப்படியே நாம் நம்ப வேண்டும். உதாரணமாக வஹைக்கு பொறுப்பாக யார் ஆக்கப்பட்டிருக்கிறார், ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து வஹையை பெற்று வந்து எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கிற பணியை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் செய்கிறார்கள், செய்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதே போன்று சூர் ஊதுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் சூரூத அல்லாஹு தஆலா கட்டளையிடும் போர் சூரூதுவார் என்பதை நம்ப வேண்டும். அதே போன்று மழைக்கு பொறுப்பாக மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதை நாம் நம்ப வேண்டும். மழை அதே போன்று தாவரங்கள் இவற்றுக்கெல்லாம் பொறுப்பு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று உயிரை கைப்பற்றுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று நரகத்திற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். சுவர்க்கத்திற்கு பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். சுவர்க்கத்திற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிற மலக்கு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று வலது இடதில் மலக்குகள் இருக்கிறார்கள். வலது வலது பக்கமும் இடது பக்கமும் மலக்கு உட்கார்ந்திருக்கிறார். எனவே அந்த மலக்கின் பேர் தெரியாது, அந்த மலக்கினுடைய பேர் தெரியாது. சில உலமாக்கள் ரகீப் அதீத் என்பது அந்த மலக்குகளைத்தான் குறிக்கும் என்று சொல்கிறார்கள். சில தப்சீர் ஆசிரியர்கள் அது மலக்குகளுடைய பேர் அல்ல, மலக்குகளுடைய தன்மை என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப ஹதீஸ்ல அதற்கு தெளிவான ஆதாரங்கள் வரவில்லை. அதே போன்று அல்லாஹுடைய அரிசை சுமப்பதற்காக வேண்டி மலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மறுமையிலே வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, மறுமையிலே அல்லாஹுடைய அரிசை எட்டு மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அவர்களில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அவருடைய தோல் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம். அந்த மலக்கினுடைய தோல் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொல்லும்போது மலக்குகளுக்கு தோல் இருக்கிறது, காது இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஈமான் முஃபஸ்ஸல், விரிவாக ஈமான் கொள்வது, வருவதை நம்புவது. வேறு அதில் போய் நம்முடைய அக்கலை ரயை நுழைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தோல் பூஜத்திற்கும் காது சூனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கபரிலே சாட்டப்படக்கூடிய மலக்குகள் யாரு? முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் என்று ஒவ்வொரு மலக்குக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற பணிகளை அவர்கள் சீராக செய்கிறார்கள். இதைத்தான் காரியங்களை நிர்வகிப்போர் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா என்னென்ன காரியங்களை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறானோ அந்த காரியங்களை அவர்கள் சீராக சரியாக நிர்வகிப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை அவர்கள் அப்படியே செய்வார்கள், அல்லாஹுக்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள். இந்த 6-5 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா மலக்குகளை இங்கே முற்படுத்தி அவர்கள் மீது சத்தியம் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மலக்குகளை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று அதற்கொன்று ஒரு மகத்தான ஒரு ஸ்தானம் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் இருக்கும், அதற்காக வேண்டி அதில் சத்தியம் செய்வான். இப்போ மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த படைப்பு, அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பு மலக்குகள் தான். இதில் சின்ன கருத்து வேறுபாடுகள் உலமாக்களிடத்தில் இருக்கிறது, மனிதர்கள் சிறந்தவர்களா மலக்குகள் சிறந்தவர்களா என்று. இதிலே உண்மையிலேயே ராஜிஹான சரியான கருத்து வந்து மலக்குகள் தான் சிறந்தவர்கள் என்பது. அல்லது அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதன் பக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக சத்தியம் செய்வான். இப்ப இரண்டும் இங்கே இருக்கிறது. மலக்குகளுடைய பக்கம் மக்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டால் மக்கள் சீராக ஒழுங்காக பயபக்தியோடு வாழ்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். இப்போ நமக்கு வலதும் இடதும் மலக்குகள் இருக்கிறார்கள், நம்மோடு ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் ஈமான் கொள்ளும் போது அல்லது காலையிலே ஃபஜ்ருடைய நேரத்தில் சில மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள், அசருடைய நேரத்தில் ஏறுகிறார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான், கைஃப வஜ்ஜத்தும் இபாதி கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி விட்டு விட்டு வருகிறீர்கள். மலக்குகள் என்ன சொல்கிறார்களாம், தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை தொழுகிற நிலையில் கண்டோம், தொழுகிற நிலையிலேயே விட்டு விட்டு வருகிறோம். தூங்குகிறவர்களாக அல்லது தொழாதவர்களாக இருந்தால் அவர்களை இந்த நிலையில் விட்டு விட்டு வந்தோம் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவார்கள் என்ற விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வான், ஃபஜ்ருடைய நேரத்தில் தூங்க மாட்டான், அசருடைய நேரத்தில் தொழுகையை விட மாட்டான், அவனுக்கு அந்த பயம் இருக்கும். அல்லாஹு தஆலா என்னை விசாரிப்பான், அந்த மலக்குகள் என்னை பற்றி சொல்லுவார்கள். அதே போன்று இப்படியான மஜ்லிஸ்களிலே மலக்குகள் வந்து உட்கார்கிறார்கள். அவர்கள் உட்காரும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று, அவர்கள் வந்து உட்கார்ந்து இந்த மக்களுக்காக வேண்டி, அல்லாஹுவை நினைவு கூறுகிற மஜ்லிஸ்களிலே உட்கார்ந்திருக்கிற மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்கிறார்கள். மலக்குகள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் என்பது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் வீதிகளிலே போய் வந்து கொண்டிருப்பார்கள். எங்காவது மக்கள் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தை அவர்கள் பார்த்துவிட்டால் உடனே அவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் அந்த கூட்டத்தை சூழ்ந்து அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள் என்று வருகிற அந்த நீண்ட ஹதீஸில் கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து சொல்கிறேன், நான் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டேன். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடிய ஒருவர் இவ்வாறான மஜ்லிஸ்களை தவற விட மாட்டார். இப்படியான மஜ்லிஸ்களில் வந்து உட்கார்வதை நிறைய விரும்புவார். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பயான்களுக்கு, தர்ஸ்களுக்கு, கிளாஸ்களுக்கு செல்வது என்பது ஒரு ட்ரெண்ட் போல மாறிவிட்டது, இபாதத் அல்லது. இன்றைக்கு மக்களுடைய உணர்வில் இபாதத் என்ற அந்த எண்ணம் எடுபட்டு அது ஒரு ஃபேஷன் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அதனால் தான் யார் பேசுகிறார் என்று கேட்டு, அதாவது ஒரு தாலிபுல் இல்ம், ஒரு ஆலிமை அல்லது ஒரு ஷேகை தேர்வு செய்வது என்பது வேறு, அதற்கு மாற்றமாக மக்கள் யார் பேசுகிறார் என்று கேட்டு யார் சத்தமிட்டு பேசுவார், யார் எதுகை மூனையோடு பேசுவார், யார் ஆக்ரோஷமாக பேசுவார் என்று அவருடைய உரைகளை கேட்பதற்கு மக்கள் என்று தயாராகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இதுல மலக்குகள் வருகிறார்கள், இது ஒரு கண்ணியமான மஜ்லிஸ், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு வரக்கூடிய மஜ்லிஸ், அல்லாஹுடைய சக்கீன திறங்கக்கூடிய மஜ்லிஸ் என்பதை மக்கள் மறந்து விடுகிறார்கள். உண்மையிலேயே இந்த தரசுகள் இதிலே மலக்குகள் வருகிறார்கள், இதற்கு வரக்கூடியவர்களுக்கு மலக்குகள் துஆ செய்கிறார்கள், இதிலே வந்து உட்கார்ந்திருக்கிற மக்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், இந்த மஜ்லிஸை மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளினால் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதை சரியான முறையில் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் ஒருவன் ஈமான் கொண்டால் நிச்சயமாக மலக்குகளுடைய அரவணைப்பில் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இவ்வாறான மஜ்லிஸ்களை தேடி அவன் அலைந்து திரிவான் என்பதை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் நீந்தி செல்லக்கூடிய மலக்குகள், சுற்றி வரக்கூடிய மலக்குகள், இன்னலில்லாஹி மலாஇகத்தன் சையாஹீன், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் நீங்கள் என் மீது சலாம் சொல்லும் போது அந்த சலாமை எனக்கு எத்தி வைப்பார்கள். இப்ப மனிதன் இதை ஈமான் கொள்ளும் போது என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வதற்கு நிறைய ஆசைப்படுவான். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கிறவர்களிடத்தில் சலாம் சொல்லி அனுப்ப விரும்ப மாட்டான். இப்ப மக்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லிருங்க, ஏன் அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்வார்கள் என்று நினைக்கிறார்கள். பொதுவாக ஹஜ் உம்ராவுக்கு செல்லும் போது அல்லாஹுடைய தூதரின் கபரை ஜியாரத் செய்கிற நியத்தில் நோக்கத்தில் போகக்கூடாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ் உம்ராவுக்கு செல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்லக்கூடாது. போகும்போது ஹஜ் உம்ரா என்பது மக்காவோடு தொடர்பானது. மக்காவுக்கு போன பிறகு விரும்பினால் மஸ்ஜிது நபவிக்கு போகலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஷத்து ரிஹால் இல்லா இலா தலாதத்தி மசாஜித், மூன்று பள்ளிகளுக்கு தவிர பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். பயணம் செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு இபாதத் பரக்கத் நாடி பயணம் செல்ல வேண்டுமாக இருந்தால், அந்த பயணம் செல்வதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மூன்றே மூன்று தான், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் நம்முடைய மக்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள்? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்வது என்பதில் பிரதானமான அம்சம் எது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத் செய்வது என்பது. அது கிடையாது. மஸ்ஜிதுல் நபவிக்கு போன ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத் செய்யலாம். எனவே இந்த மலக்குகள், அல்லாஹ்விடத்திலே சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள், மக்கள் சொல்லக்கூடிய சலாமை சலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைப்பார்கள் என்பதை ஈமான் கொள்ளுகிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? இங்கிருந்து சலாம் சொல்லுவான், சலவாத்தை அதிகப்படுத்துவான். கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் அதற்காக வேண்டி பயன்படுத்துவான். அதே போன்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய ஒன்னா ஜியாத்தி கர்கா ஒன்னா ஷிதாத்தி நஷ்தா,